ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்நாள் முடியும் வரையிலும் தன்னுடைய அடுத்த நாளை எதிர்நோக்கியவர்களாகவும் முன்னோக்கியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன மாதிரியான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதையும் நாம் அறிவிக்கப்படுகின்றோம் நம்முடைய மனதில். சுகமான வாழ்க்கையாக வேண்டும், விசாலமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மனதில் நீங்கள் உங்களை மட்டுமே உங்களுடைய நல்லெண்ணங்களுடன் இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கக்கூடிய அந்த சுகமான உணர்வுகளோடு எந்த நேரமும் நீங்கள் வாழ வேண்டும். எந்த நேரமும் அவனுடைய உயிர் மூச்சை நீங்கள் அறிபவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சுவாசத்தின் உள்மூச்சும் உயிர் மூச்சாக இருக்கின்றது. காரணம், அந்த உள்வாங்கக்கூடிய மூச்சில் இறைவனுடைய வாக்குகள் முழுமையாக தூய்மையாக இடம்பெற்றிருக்கின்றன. எந்த நேரமும் என்னுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்ற சாதாரண எண்ணம் இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை தடம் புரளாமல் சென்று கொண்டிருக்கும். எவரும் தங்களுடைய சுவாசத்தை புறக்கணித்து கண்கள் காதுகள் தோள்கள் என்று புற இச்சைகளில் நாம் மனம் கொண்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். இறைவனுடைய வாக்குகள் நம்முடைய மனதில் இறங்காத நேரமில்லை. நம்முடைய உள்ளமானது இறைவனுடைய வாக்குகளை தாங்கி நிற்கிறது. உங்களுடைய உள்ளம் உங்களுடைய வேத வாக்குகளை இறை வாக்குகளை என்றென்றும் முழுமையாக தாங்கி நிற்கின்றது. உங்களுக்கான சுகமான செய்திகளை அறிவித்துக் கொண்டு இனி இந்த சுகமான செய்திகளை நான் கவனிக்கின்றேன், அதை என்னுடைய ஆசையாக நான் மாற்றுகின்றேன். நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், அந்த சுகமான செய்திகளில் நாம் வாழ்விக்கப்படுகின்றோம். பின்னர் அந்த வாழ்விலிருந்து விடுபட்டு வரும்பொழுது உலகம் சம்பந்தமான பார்வையை கொண்டும் கேள்விகளை கொண்டும் அனுபவங்களை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றோம். இதுவரையில் படைக்கப்பட்டுள்ள வாழ்க்கையை சில அம்சங்களை நாம் எடுத்துக்கொண்டு இதனை அடைந்தால் நான் சுகமாக இருப்பேன் என்று எண்ணுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனதில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அரூபமாக இன்னும் படைக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் நாமோ படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அதனை இணையாக்குகின்றோம். இனி நாமா அல்லது இறைவனா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. இறைவன் படைப்பவன், நாம் படைக்கப்பட்ட பொருள்களை அனுபவிப்பவர்கள். இறைவன் கூறுகின்றான், படைக்கப்பட்ட பொருள்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை உண்டு, அதன் பேரில் அது அடியும். நான் எந்த வாழ்க்கையை பார்க்கின்றேனோ இது அழகான வாழ்க்கை என்று, அந்த வாழ்க்கை ஏற்கனவே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அந்த வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கின்றது, அந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய பார்வைகளை கொண்டு தீண்ட வேண்டாம், உங்களுடைய மனதில் அந்த வாழ்க்கை வேண்டும் என்று ஒருபோதும் இச்சை கொண்டுவிட வேண்டாம். உங்களுடைய எண்ணம் அனைத்துமே உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய இன்றைய பிரதிபலிப்பாக நம்பிக்கையாக அமைய வேண்டும். நம்பிக்கையின் பிரதிபலிப்பு நாளைய வாழ்க்கையில் நமக்காக உருவாக்கப்படும். எதற்கான நாளைய வாழ்க்கை இன்னும் உருவாக்கப்படவில்லை, அடுத்த நொடிப்பொழுது இன்னும் உருவாக்கப்படவில்லை, அது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு அவனுடைய வார்த்தைகளை தூய்மையாக எடுத்துக்கொண்டீர்கள், எந்த அளவுக்கு உலகத்தினுடைய இச்சைகளையும் அதோடு இணைத்து அதனை கலங்கப்படுத்தியிருக்கின்றீர்கள், தீட்டுப்படுத்தியிருக்கின்றீர்கள் என்பதையும் உங்களுடைய இறைவன் நன்கறிவான். எந்த அளவுக்கு நான் என்னுடைய முயற்சிகளில் ஈடுபடுகின்றேனோ அந்த அளவுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையாக நான் உருவாக்க இருக்கக்கூடிய வாழ்க்கையாக நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது இறைவனுக்கு பதிலாக நான் கடவுளாகிவிட்டேன். எப்படி நாம் திசை திருப்பப்படுகின்றோம் என்பதை கொஞ்சம் தெளிவாகவும் துல்லியமாகவும் நாம் அறிய வேண்டும். உங்களுடைய மனதை கவனியுங்கள். அதில் அரூபமான விஷயங்கள் இருக்கலாமே தவிர உருவமாக்கப்பட்டுவிட்ட விஷயங்கள் அங்கு இருக்கக்கூடாது. காரணம், மனம் என்பது அரூபமான ஒரு பெட்டகம். அது ஒரு புதையல், அழகான புதையல். அங்கிருந்து உங்களுக்காக விளைச்சல்கள் வெளியாகும். விதைக்கப்பட்ட புதையல்கள் ஒவ்வொன்றும் உணர்வாக விதைக்கப்பட்ட புதையல்கள். நாம் பார்க்கக்கூடிய விதைகள் அல்ல, அது உருவம் அடிப்படையிலானது. நிலத்திற்கு அந்த விதைகள் சொந்தம், மனதிற்கு அருபமான மனதிற்கு இறைவனுடைய வாக்குகள் விதைக்கப்படுகின்றன. நாம் அதனை கருதுகின்றோம் அல்லது அதனை நாம் அலட்சியப்படுத்தி விடுகின்றோம். இறைவனுடைய வாக்குகளை கருதுதல் என்றால் என்ன, அலட்சியப்படுத்துதல் என்றால் என்ன? இறைவனுடைய வாக்கு வரும்பொழுது நான் அதனை விரும்ப வேண்டும், மனதால் விரும்ப வேண்டும். கவனம் இருந்தால் தவிர அந்த அல்பமான ஒரு விதைக்கப்படக்கூடிய இறைவனுடைய அந்த ஒரு பாக்கியத்தை தவறிவிட்டுடுவோம். நாம் நம்முடைய உயிர் மூச்சில் உள்மூச்சில் ஒவ்வொரு மூச்சிலும் சுகமான எண்ணங்கள் தவிர கிடையாது. ஒரே ஒரு சுகமான எண்ணத்தையாவது நான் என் மனதில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் நாம் எப்படி நடக்க கற்றுக்கொள்கின்றோமோ, ஒவ்வொரு நடையிலும் கீழே விழுந்துவிடக்கூடாது என்று கற்றுக்கொள்கின்றோமோ குழந்தையாக வளரும் பட்சத்தில், பிறகு அந்த நடை தானாக அமைகின்றதோ அதே போன்றே நீங்கள் வாகனங்கள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் பொழுதும் கீழே விழுந்து விடாதவாறு கவனமாக செல்கின்றீர்கள். விழுந்துவிடக்கூடாது, விழுந்துவிடக்கூடாது, விழுந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அது உங்களை அதன் மீது ஆதிக்கம் செலுத்த வைக்கின்றது, அதன் மீது ஒரு ஆளுமையை கொண்டு வருகின்றது. அதே போன்றே நடக்கும் குழந்தைகளுக்கும் பழகக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆரம்பத்தில் அந்த பயம், கீழே விழுந்துவிடக்கூடாது என்ற பயம், அது பின்னர் அவர்கள் கால்களின் மீது அந்த ஆச்சரியத்தை கொண்டு வருகின்றது. நீச்சல் பழக்கமும் அப்படித்தான், சைக்கிள் பழக்கமும் அப்படித்தான், கார் ஓட்டும் பொழுதும் அப்படித்தான். பழகி கொள்ளும் பொழுது எந்த அளவுக்கு அதே உயிர் மூச்சாக இருப்போமோ, கீழே விழுந்துவிடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகிவிடக்கூடாது, அடிபட்டுவிடக்கூடாது என்று அந்த பழக்கமானது நமக்கு அது இயற்கையாக மாறிவிடுகின்றது. அந்த வாழ்க்கை நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. நாம் நடக்கிறோம், ஓடுகிறோம், குதிக்கிறோம், வாகனங்களில் செல்கின்றோம், வாகனங்களை ஓட்டுகின்றோம், நீச்சலும் அவ்விதமாகவே கீழே மூழ்கிடக்கூடாது என்றுதான். பிறகு அந்த பயம் போய்விடுகின்றது, அந்த தண்ணீர் என்னை தூக்கி கொண்டு செல்கின்றது. இவ்விதமாகவே உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் வாழுங்கள், அது தவறி போயிடக்கூடாது. ஒவ்வொரு மூச்சிலும் சுகமான இயற்கையான இறைவனுடைய உணர்வுகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. யாருடைய விருப்பமும் ஒருவர் போல் மற்றவருடைய விருப்பமாக அமைக்கவில்லை. ஒவ்வொருடைய முகபாவனையும் ஒவ்வொருடைய முகமும் வித்தியாசமானது. அதே போன்றே ஒவ்வொருடைய மனதிலும் இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. ஒன்று போல் ஒன்றல்ல. நீங்கள் கூட்டு வாழ்க்கையை வாழ வேண்டாம், கூட்டு சேர்ந்து கொண்டு வாழ வேண்டாம். அது உங்களுக்கு எந்த நன்மையும் இருக்கப் போவதில்லை. மாறாக நீங்கள் தனித்தன்மையோடு விளங்க வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கை தனித்தன்மையானது யாரும், எந்த நண்பரும், எந்த சுற்றத்தாரும், எந்த உறவினரோ உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு என்று ஒரு சோதனை காலம் நிகழும் பொழுது. ஒவ்வொரு சோதனையின் போதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதனை நீங்கள் மட்டும்தான் உணர முடியுமே தவிர அதனை பிறருக்கு நாம் உணர்த்த முடியாது. எப்பொழுது உங்களுடைய கஷ்டத்தை பிறர் உணர முடியாதோ அவர்களுக்கும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த விதத்தில் டாக்டர்கள் எனக்கு உதவி செய்ய முடியாது, மருத்துவங்கள் உதவி செய்ய முடியாது. என்னுடைய சொந்த ஆற்றலை தவிர எனக்கு உதவி கிடையாது. நான் சொந்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆற்றல் இறை ஆற்றல் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு என்ற ஒரு சொந்தம் இருக்குமானால் அது என்னுடைய உயிர் மூச்சில் என்னுடைய இறையாற்றல் எனக்காக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தி. இந்த சுகமான செய்தியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு மூச்சும் தவற வேண்டாம். என்னுடைய இறைவன் அந்த உயிர் மூச்சில் எனக்காக அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான செய்தியை நான் கிரகிக்க வேண்டும். அப்படி கிரகிக்கவில்லை என்றால் பெரும் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்நாளை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றேன். சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மூச்சையும் கவனியுங்கள். எவ்வளவு அழகான செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை கவனியுங்கள். இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய மூச்சுக்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், அது இறைவனால் உங்களுக்கு உள்வாங்கப்படுகின்றது. நான் என்னுடைய மூச்சை என்ற நெஞ்சத்தை விரிவாக்குவதன் காரணமாக அங்கு வெற்றிடம் ஏற்பட்டு காற்று உள்ளே செல்லவில்லை. என்னுடைய இறைவன் அனுமதியைக் கொண்டு அந்த செய்திகள் காற்றோடு கலந்து கொண்டு செல்கின்றன. என்னுடைய நெஞ்சங்கள் பறந்து விடுகின்றன. அங்கு என்னுடைய உயிரோட்டம் ஆரம்பமாகின்றது. எந்த ஒரு மூச்சிலும் நான் கிரகிக்கவில்லை என்றால் அந்த ஒரு மூச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் மாதிரி உள்ள மூச்சு, அதில் உயிர் இல்லை. இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இறுதியாக அந்த ஆக்சிஜன் கொடுப்பாங்க இல்லையா, செயற்கை சுவாசம் சொல்லிட்டு, அதை போன்ற ஒரு சுவாசம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் என்னுடைய உள்ளம் எனக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான சுகமான செய்தியை நான் கேட்கவில்லை என்றால் அந்த அளவுக்கு என்னுடைய புறப்பார்வையில் நான் மதி இழந்து கொண்டிருக்கின்றேன். அக்கறை கொள்ளாதவனாக எனக்கே நான் துன்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஒரு ஜலம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உயிரோட்டம் உண்ட வாழ்க்கைக்காக எதிர்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆனாலும் நான் சுகமான வாழ்க்கையை விரும்பி என்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். அந்த சுகமான வாழ்க்கையில் நான் அவசரப்படாத தன்மை எவ்வளவு, அவசரப்படக்கூடிய தன்மை எவ்வளவு, இந்த உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் அவசரப்படவில்லையோ என்னுடைய சுகமான வாழ்க்கையை விரும்பிய நிலையில், அந்த அளவுக்கு நான் இறைவனுடைய செய்தியை கேட்டிருக்கின்றேன். இனிதான் அது படைக்கப்பட இருக்கின்றது, என் கண்முன்பாக இருக்கிறது, படைக்கப்பட்டது, அது அடிவினருக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதில் நான் என்னுடைய முயற்சியை அமைக்கவில்லை. என்னை அறியாமலேயே நான் என்னுடைய இறைவனுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருக்கின்றேன். என்னுடைய நல்ல வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன். ஆனால் பரபரப்போ அவசரமோ எந்த விதமான முயற்சி வேண்டுமில்லை. மற்றவர்கள் கேட்பார்கள், வெறுமனே உட்கார்ந்திருக்கிறார் என்று. அவ்விதமாக அல்ல, பொறுமையோடு நீங்கள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். யாரொருவரும் ஒரு சுகமான வாழ்க்கை வேண்டாம் என்று விரும்பக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை. அது பழகிவிட்டது, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டே இரண்டு வழிகள் தான். ஒன்று, படைக்கப்பட இருப்பதை எண்ணி எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையோடு உறுதியாக அதனை முன்னோக்கியவாறு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அல்லது அதனை மறந்த நிலையில் நான் தான் முயற்சிக்க வேண்டும் என்று உலகத்தினுடைய பகட்டான வாழ்க்கையை பார்த்துவிட்டு அதன் அளவில் என்னுடைய முயற்சியை நான் மேற்கொள்கின்றேன். அதில் அவசரமும் போட்டியும் இருக்கின்றது, பொறாமையும் இருக்கின்றது. இதில் உங்களுக்கு பகை உணர்வும் ஏற்படும், பொய்யான நட்புறவுகளும் ஏற்படும். நான் உதவி செய்வேன், நீ உதவி செய்வேன் என்று. எப்பொழுது நண்பர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அப்பொழுதே நாம் வீணாகிவிட்டோம். எப்பொழுது சுற்றச்சாலையை நாம் நம்புகின்றோமோ அப்பொழுதே நாம் இறந்துவிட்டோம். எப்பொழுது சனித்திருக்கின்றீர்களோ அப்பொழுது உள்ளத்திற்குரிய ஒரு பயபக்தி, எனக்கு யாருமே இல்லை, அவன் ஒருவனை தெரியல என்ற அந்த ஒரு எண்ணத்தை அந்த நேரத்தில் இறைவன் கொண்டு வருகின்றான். எனக்கு யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இறைவன் புகட்டிக் கொண்டிருக்கின்றான், நான் இருக்கின்றேன். நான் ஒருவன் தான் அகிலங்களை உங்களுக்காக இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். படைத்தவனும் நான் தான். அந்த அகிலங்களின் மீது ஆட்சி புரிபவனும் நான் தான். உங்களுக்காக வேண்டிய தனித்தனிய முறையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உலகத்தையும் வானத்தையும் பூமியை படைத்திருக்கின்றேன். வானங்களும் பூமியும் உங்களுக்கு உதவி செய்யும். என் அனுமதியை கொண்டும் என் கட்டளையை கொண்டும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு எவ்வளவு அத்தாட்சிகளும் எவ்வளவு சக்திகளும் பெரும் ஆற்றுகளும் உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது யாருமே இல்லை என்று கூறுகின்றீர்களே, இது தவறான ஒரு எண்ணமாக இருக்கின்றது. இந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எவ்வளவு தனித்திருக்கின்றமோ அந்த அளவுக்கு எனக்கு உதவி இல்லை என்ற அந்த ஒரு எண்ணம் வரும்பொழுதெல்லாம் நான் இருக்கின்றேன் என்ற இறைவனுடைய வாக்கம் அங்கு வருகின்றது. அதன் பிறகுதான் நான் கடவுளை என்று திரும்புகின்றேன், இறைவனை என்று திரும்புகின்றேன். எனக்கு உன்னை கதி கிடையாது என்ற அந்த வார்த்தையையும் நான் கூறுகின்றேன். ஒவ்வொருவரும் இந்த நிலையில் தான் வாழ்கின்றோம். இதை மறுக்கும் பொழுது நமக்கான அந்த வசூல் ஏற்படுகின்றது. பெரும் வியாதியின் காரணமாகவோ அல்லது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாகவோ வறுமை என்னை நோக்கி நெருங்கி வரும்பொழுது, இப்பொழுது நான் நம்பியவர்கள் எனக்கு துரோகம் செய்துவிட்டார்கள், என்னுடைய சுற்றச்சார்கள் எனக்கு உதவி செய்யவில்லை, இனி என்னுடைய பாடு என்ன என்று இருக்கும் பொழுது, இறைவன் இதுவரையிலும் ஒவ்வொரு மூச்சும் கூறிக்கொண்டது இறைவன் கூறுவதை இப்பொழுது முதன்முறையாக கேட்கின்றோம். என் இறைவனே உதவி செய் என்று கூறுகின்றோம். அப்பொழுதும் விளங்கவில்லை. நாம் எதை அவனிடம் கேட்கின்றோமோ அதைத்தான் இவ்வளவு காலமும் நமக்காக அவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், இப்பொழுதும் அவன் தான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நானும் இப்பொழுதுதான் அவனை என்னை கவனிக்குமாறு செய்வதற்காக இறைவனை என்று அழைத்து எனக்கு இதை கொடு என்று கேட்கக்கூடிய அந்த அடிப்படைக்கு வருகின்றோம் என்ற போதிலும் மன்னிக்கின்றான். பொறுமையாளன், உங்கள் மீது அன்பு கொண்டவன், கூப்பிட்ட வரைக்கும் நிச்சயமாக உங்களை நான் என்னுடைய வாக்கியங்களைக் கொண்டு நிரப்பமாக்குவேன். இது இதனுடைய வாக்கு. நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து தனக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சுகமான செய்தியை அதிகம் அதிகம் கவனிக்கட்டும். கவனம்தான் உங்களுடைய பிரார்த்தனை. எனக்கு இதை கொடு என்று கேட்பது பிரார்த்தனை அல்ல. எதனை அவன் உங்களுக்கு கொடுத்தானோ அதைத்தான் நீங்கள் திரும்பவும் கேட்கின்றீர்கள். இறைவனிடம் திரும்பி நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அவன் அறிவித்தது தான். இதற்கு முன்பே பல காலங்களாக உங்களுடைய நினைவு தெரிந்த காலம் முதலாக இந்த நாள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவன் சதாசர்வ நேரமும் உங்களுடைய உள்மூச்சில் உயிர் மூச்சில் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதை இவ்வளவு காலம் கழித்து எந்த வாக்கு நீங்கள் தவறிவிட்டால் இந்த நிகழ்வோ அந்த நிகழ்வுக்கு வந்த பிறகு அறிவிக்கின்றீர்கள். நிச்சயமாக இதன் பாவங்களை மன்னிப்பவன். அப்படி இறைவனை என்று அழைக்கும் பொழுது நீங்கள் புதிய வாழ்க்கையை கேட்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் அங்கு தவறு செய்வது என்றால் நான் பழைய மாதிரி ஆகணும். ஒருபோதும் இறைவனிடம் கேட்கும் பொழுது புதிய வாழ்க்கை, இதுவரையில் எவருமே அனுபவித்திராத வாழ்க்கை, எவருடைய வாழ்க்கையும் பின்பற்றி வாழ தேவையில்லாத வாழ்க்கை, அது மட்டுமல்ல வாழக்கூட தகுதி பெறாத வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்பதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை, இவர்களைப் போன்று அவர்கள் வர வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கும் அது உரிமையாக்கப்படவில்லை. நான் மற்றவர்களைப் போன்று வாழ வேண்டும் என்றிருக்கும் பொழுது என்னுடைய தகுதியை நான் இழந்துவிட்டேன். உங்களுக்கான நேரம் வரும்பொழுது என் இறைவனே என்று நீங்கள் அழைப்பீர்களே, அப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், ஊர் உலகத்தில் நீங்கள் சென்று உங்களுக்கான சுகத்தை நாடாதீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கை. நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இதை போன்ற ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு அமையவில்லை. ஆகவே அவர்கள் உங்களுடைய துன்பத்தை பற்றி அறிய மாட்டார்கள், உங்களுக்கு உதவி செய்யவும் தகுதி பெற மாட்டார்கள். மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்குரிய அந்த கஷ்டம் இதுவரை உலகம் அனுபவிக்காதது. இவ்விதமாக அவ்வளவு உலகத்தினுடைய அத்தனை கோடான கோடி மக்களுக்கும் தனித்தனியான வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான். அது என்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக சம்பந்தம் இல்லாதது. அடுத்தவர்கள் இவர்களைப் போன்ற வாழ்க்கையை வாழவும் இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இறைவனிடம் தனித்தன்மையை வாய்ந்தது. அவன் ஒருவன் தான் மாற்றி அமைப்பவன். அவ்வாறு மாற்றி அமைக்கும் பொழுது அது நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த வாழ்க்கையை முடிந்துவிடுமோ என்ற பயம் ஏற்படாது. இந்த வாழ்க்கையில் எனக்கு எதுவும் நெருக்கடி இருக்கிறதா என்ற எண்ணமும் ஏற்படாது. மற்றவர்களை பார்த்து அந்த வாழ்க்கையை ஒப்பிடும்பொழுது மட்டும்தான் நெருக்கடி ஏற்படுமே தவிர, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இறைவன் கொடுத்ததற்கு நன்றியோடு நீங்கள் வாழும் பொழுது எந்த விதமான கஷ்டமோ துன்பமும் உங்களுக்கு தீண்டாது. இப்பொழுது கொரோனா இருக்கின்றது, எல்லோருக்கும் ஒரே மாதிரி எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இல்லை. உங்களுடைய மனதிலிருந்து அந்த நோய் ஆரம்பமாகின்றது. மனம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. மனம் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு மற்றவர் வேறுபட்டது. மனதிலிருந்து உங்களுடைய எண்ணம் உருவாகின்றது. எண்ணம் வேண்டும் என்ற கட்டளையிடுகின்றது. அந்த வேண்டும் என்ற அந்த விருப்பமோ அந்த கட்டளையோ வானங்களிலிருந்து உங்களுக்காக உருவாக அது காத்திருக்கின்றது. நீங்கள் எப்பொழுது சந்தேகம் இல்லாமல் தூய்மையான மனதோடு இறைவன் அளித்த வாக்கு இது சத்தியமாக நிறைவேறும் என்று அந்த எண்ணத்தோடு விரும்புகின்றீர்களோ வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்க ஆரம்பிக்கின்றன. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம், இந்த பூமியில் நாம் வாழ்கின்றோம், இந்த மண் மீது என்ற வாழ்வாதாரங்கள் அமைந்திருக்கின்றன, வானங்களிலிருந்து இதற்கான வாழ்வாதாரங்கள் இறங்குகின்றன. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே ஒரு குறைந்த காற்று இருக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரே மாதிரி அது ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவருக்கு அது கஷ்டமாக இருக்கின்றது, இன்னொருக்கு சுகமாக இருக்கின்றது. இந்த கஷ்டத்திற்கும் சுகத்திற்கும் இடையே பல்வேறு விதமான வித்தியாசங்கள். சுகத்திலும் வித்தியாசங்கள் இருக்கின்றது, அந்த கஷ்டத்திலும் வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஒன்று போல் ஒன்றல்ல. ஒருவருடைய வியாதி இன்னொருவருக்கு இல்லை. எவ்வளவு அதிகமாக அவர்கள் தங்களுடைய சுவாசத்தில் கவனமாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு என்னுடைய இறைவனிடமிருந்து நற்செய்திகளும் நற்செய்திகளுக்கு உரிய அதனுடைய விளைச்சல்கள் வானங்களிலிருந்து இறங்குகின்றன, பூமியிலிருந்து விளைகின்றன. இவ்விரண்டையும் இவ்வென்றிற்கும் நடுவே அந்த சூழ்நிலைகளும் இயற்கையினுடைய அழகும் என்னை அரவணைக்கின்றன. இது என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான இயற்கை அமைப்பு, தனித்தனியான இயற்கை சூழல்கள், தனித்தனியான காலகட்டங்கள், தனித்தனியான நேரங்கள். ஒருவர் நேரம் போன்று மற்றவருடைய நேரம் இல்லை, மற்றவருடைய நேரம் இன்னொருவருக்கு இல்லை. உங்களுடைய இறைவனுடைய வாக்கு, நீங்கள் அந்த வாக்கை உறுதியும் செய்தீர்கள். இப்பொழுது உங்களிடம் கேட்க வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்கும் பொழுது, நான் சுகமாகத்தானே இருக்கின்றேன், இதற்கு மேல் எதற்கு இந்த கேள்வி என்று கேட்க மாட்டோம். அந்த நொடிப்பொழுதே வேண்டும் என்று விரும்பிடுவோம். இதற்கு காரணம், என்னை அறியாமலேயே நான் அந்த சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டேன். அறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் பிரகாசமாக இருக்கும். அறியாமலேயே என்னுடைய மனதில் நான் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அதுக்கும் ஒரு நன்மை இருக்கின்றது. ஆனாலும் நான் அறிந்தே இந்த மனதை விட்டுவிட்டு எவ்வளவு சமீபமாக அது இருக்கின்றதோ அதை தொலைவிலாக்கிக் கொண்டிருக்கின்றேன். எது தொலைவோ அதை சமீபமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அவருடைய வழிமுறையை பார்த்து நானும் அந்த வழிமுறைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வாழும் பொழுது என்னுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய பாக்கியங்கள் விளைவதை நான் தொலைவிலாக்குகின்றேன். இப்போ உங்களுடைய மனசில் இருக்குது, இந்த கொரோனா எனப்படக்கூடிய கற்பனை நோய் வர வேண்டாம் என்று. இது கற்பனை நோய் ஏன் என்றால், இன்னும் இந்த கொரோனாவை பற்றி யாருக்குமே முழுமையாக தெரியாது. இதற்கு வேக்சினேஷன் எடுத்துக்கொண்டால் அதுவே நோய்க்கு காரணமாகிவிடுமா, அதுவும் தெரியாது. வேக்சின் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்வார்களா அல்லது அலர்ஜியின் காரணமாக மரணம் ஏற்படுமா, உடனடியான அலர்ஜி அல்லது மெதுவான ஸ்லோ பாய்சன் மாதிரி வாழ்நாள் முழுமைக்கும் ஒவ்வொரு உறுப்பாக அது என்னுடைய இயக்க கட்டுப்பாட்டை இழந்துவிடுமா தெரியாது. ஆனாலும் ஒன்று உறுதியானது, இந்த வேக்சினில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் கற்பனையானது, பேயை போன்று நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. பேய் எப்படி பொய்ன்னு சொல்கிறோமோ உண்மைன்னு சொல்கிறோமோ இருக்கவும் செய்யுது, இல்லைன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நம்பலாமோ அதே அளவுக்கு தான் இந்த கொரோனாவும். இது மட்டுமில்லை, எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலங்களில் ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் சொல்கின்றீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறுப்பின் சம்பந்தமான கஷ்டங்கள் அதிகமாகின்றன. அதிகமாகும் காலமெல்லாம் நாம் என்ன வேண்டும், நம்முடைய இறைவன் நமக்கு சுகமான வாழ்க்கையை வாழுங்கள், சுகம் அடையுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். நாமும் அதனை நான் சுகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றேன். எனக்கு சுகம் கொடுப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்று நான் டாக்டர்களையும் நம்புகின்றேன். எனக்கு உதவி செய்பவர்கள் இருக்கின்றார்கள் என்று நான் சுற்றத்தாரையும் நண்பர்களையும் நம்புகின்றேன். ஆனால் நாம் அறிய வேண்டியது, ஒருவர் போன்று மற்றவருக்கு நோய்கள் இல்லை, ஒருவர் போன்ற மனம் இன்னொருவருக்கு இல்லை, மனதிலிருந்து நோய்கள் தோன்றுகின்றன. எந்த அளவுக்கு என் மனதில் தீமைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் சமுதாயத்தில் நோய்களை உருவாக்குவேன். எனக்கு கோபம் இருக்கும் பொழுது அந்த கோபமானது சமுதாயத்தில் அங்கு ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. எனக்கு எதிரான ஒரு ஆத்திரத்தை அவர்களுக்கு தோன்றுகின்றது. ஆக மொத்தத்தில் சமுதாயத்தினுடைய ஒரு அமைதியை கெடுக்கின்றேன் கோபப்படும் பொழுது. எந்த அளவுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வேகம் அழிவு சக்தியாக இருக்கின்றது, பேரழிவு சக்தியாக இருக்கின்றது. அப்படியானால் அந்த மனதிற்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன? அழிவுக்கும் பேரழிவு, ஆற்றலுக்கும் பேராற்றல் எது வேண்டும்? உங்களுடைய அந்த மகாசக்தியை நம்பும் பொழுது மட்டுமே நீங்கள் தனித்து வாழ முடியும். யாருடைய உதவியும் தேவையின்றி, உதவியோ பாதுகாப்போ எந்த தேவையும் எனக்கின்றி நான் வாழ முடியும். அப்படித்தான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை சில பேருக்கு உண்டு, பயமும் பல பேருக்கு உண்டு. இந்த கவலையும் பயமும் இல்லாத மனிதன் இல்லை. நான் சில சமயங்கள் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது என்னை பற்றிய ஏகப்பட்ட வியாதிகள், மற்றவர்களை பற்றிய கவலைகள், என் குடும்பத்தினரை பற்றிய கவலைகள் அவ்வளவும் ஒன்று சேர்ந்துவிடும். அதனை இறைவன் மறக்களிக்கின்றான். காரணம், கவலை வரும்பொழுதே கவலை வேண்டாம் என்ற ஒரு சொல், உங்களுக்கு நல்ல காலமாக அமையும் என்ற ஒரு சொல்லை நான் அறிந்தோ அறியாமலோ கிரகிக்கின்றேன் என்னுடைய உயிர் மூச்சில் உள்வாங்கும் பொழுது. நமக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது வேண்டாம், இது மாற வேண்டும், இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை மாற வேண்டும், நான் உங்களுக்காக வாழ்க்கையை அமைப்பேன், நீங்கள் அறிவை கொண்டு வாழ்ந்தீர்கள் என்று ஞானங்களை கொண்டு நான் வாழ வைக்கின்றேன், பொருள்களை கொண்டு வாழ்ந்தீர்கள், நான் பொருள்களை உங்களுக்காக படைக்கின்றேன். சும்மாவே எந்த சரியாக போயிருமான்னு கேட்குறீங்க. உங்களுடைய உள்ளுறுப்புகள் வேலை செய்யாமல் உங்களுக்கு வெளியுறுப்புகளுக்கு எந்த வழியும் இல்லை, மூளை உட்பட. அந்த மூளை இயக்குவதற்கும் உள்ளுறுப்புகள் வேலை செய்து அதில் சக்தி இறைக்கப்பட்டு, பிறகு அந்த சக்தியானது உங்களுடைய வெளி உறுப்புகளுக்கு மூளை உட்பட கண் காது மூக்கு இன்னும் வெளி உறுப்புகளுடைய கால்கள் கைகள் தோள்கள் உங்களுடைய மூளை அவ்வளவுக்குமே இந்த சக்தியானது உள்ளுறுப்புகளின் இயக்கங்களிலிருந்து உணவிலிருந்து சக்தியை உயிர் சக்தியை கிரகிக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த உணவிற்குரிய கேடுகளை இணைந்திருக்கின்றதே அதை நீக்குகின்றது. அதற்கு முன்பாக உங்களுக்கு பசி ஏற்படுகின்றது, நல்ல உணவாக சாப்பிட வேண்டும் என்ற அந்த உணர்வும் ஏற்படுகின்றது. நல்ல உணவு எது கெட்ட உணவு நான் பார்ப்பதில்லை, நம்முடைய அறிவுக்கு முடிவெடுத்துவிட்டால் நல்ல உணவு, அதை எடுத்துட்டால் ஈ வந்து உட்காரும், அதனால் நான் மூடி வைக்கிறேன் நல்ல உணவு. ஆனால் உடுக்கிற கேடு இருக்குது, அந்த ஈ உட்கார்ந்து அது சாக்கடைன்னு அர்த்தம், துரத்தி விட்டு நான் சுத்தமாக வச்சிருக்கேன்னு அர்த்தம் கிடையாது, அது வந்து உட்காது, அதுக்கு தெரியல அறிவு நமக்கு கிடையாது. நான் சாக்கடையை சாப்பிட்றேனேன்னு என்ன வேணும், என் இதுவனே என் பாவங்களையும் மன்னிப்பாயாக நன்மையை கொடுங்க, அந்த பயம் வேணும், ஆனால் அதெல்லாம் இருக்கிறது கிடையாது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதிலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய அழகான அல்லது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய நம்பிக்கை நன்மையின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அந்த நன்மையை நான் பொருளாக பார்க்கக்கூடாது, காரணம் அது ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம், அந்த சுகத்தின் மீது என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும், உணர்வின் மீது அந்த வாழ்க்கை அமைய வேண்டும். எனக்காக ஏகப்பட்ட சூழ்நிலைகள் நிகழ்ந்திருக்கின்றன, ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றன, அல்லது அது உருவாகிவிடும் என்று பயந்திருக்கின்றேன். இந்த இரண்டுமே கலந்து இன்று ஒரு நியாயமான வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. காரணம், உங்களுடைய வாழ்க்கை அவன் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றான், உங்களுடைய கைகளையும் கால்களையும் இயக்குகின்றான், அதன் காரணமாக நீங்கள் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் என்னவதோ நான் வாழ்கின்றேன். எப்பொழுது அவன் புறத்திலிருந்து ஒரு அழகான எண்ணத்தோடு உங்களுடைய கைகால்கள் இயங்குகின்றதோ அந்த கைகால்களின் இயக்கங்களில் ஒரு ஞானம் இருக்கின்றது. உங்களுடைய கண்கள் மட்டுமே பேசுவதில்லை, உங்களுடைய வெளிப்புற புலன்கள் ஒவ்வொன்றும் உங்களிடம் பேசுகின்றன. உங்களுக்கு அது உங்கள் சார்பாக இயங்குகின்றது மற்ற மனிதர்களிடம். ஒரு கையை நீச்சி உணர்த்து கொடுக்கும்போது கூட, ஒரு அன்பிற்காக கொடுக்கும்போது கூட, அந்த கையில் உள்ள சிக்னல் அதனுடைய தன்மை வேறு. வேகமாக நீட்டதும் பணிவாக கொடுக்கிறதும் ஆயிரம் ஆயிரம் செய்திகள் இருக்கின்றன தோள்களிலும் உங்களுடைய உறுப்புகளுடைய இயக்கங்களிலும். அந்த செய்திகள் ஞானங்கள் அடிப்படையிலிருந்து உள்ளத்தின் பணிவிலிருந்து பணிவு ஞானங்களாகும். மற்றவர்கள் எப்படி பழகுவது என்பதற்கு எங்கு பணிவு வேண்டும், அதாவது அந்த பணிவு என்பது என்னிடம் பெருமை குணம் கூடாது, நான் தான் என்ற அந்த எண்ணம் கூடாது. இறைவனுக்கு முன்பாகவே அந்த எண்ணம் இருக்கின்றது. இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் தான் வாழ வேண்டும், நான் தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று. உங்களுடைய வாய்க்குள் உணவை இறக்குவது அவன் தான், விக்கிக் கொண்டால் நாம் மரணிக்க வேண்டியிருக்கும். ஒரு துன்பமான செய்தி கவலைக்கிடமான செய்தி வந்துவிட்டால் இறங்கிக் கொள்ளக்கூடிய உணவு கூட விக்கித்து நின்றுவிடும், அவ்வளவு தூரத்துக்கு நடிப்பொழுதில் அது காய்ந்து வறண்டு போகும், உள்ளே இறங்காது, பயப்பட வேண்டும். ஆனாலும் பயமில்லை, இருந்தபோதிலும் இதை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். உங்கள் பாவங்கள் யாவையும் மன்னிப்பவன் அவன். உங்களுடைய துக்கங்களில் பொருள் அடிப்படையில் சூழ்நிலை அடிப்படையில் அது உருவான பிறகு நீங்கள் அதில் அனுபவிப்பதற்காக நுழைந்த பிறகு நீங்கள் கேட்காதீர்கள், அதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களிடம் கேளுங்கள். உங்கள் சம்பாதித்த தீமைகள் தான் உங்களை வந்து அடைந்தன. நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுகத்தையும் நீங்கள் சம்பாதித்தே என்று கூறுகின்றீர்கள். நான் கொடுப்பதோ அப்படுக்கில்லாத தூய்மையான ஒன்று. நான் சம்பாதித்தேன் என்று நீங்கள் கூறும்பொழுது அது உங்களுடைய கெட்ட எண்ணங்களோடு இணைந்து வருகின்றது, அதனுடைய துர்பாக்கியங்களாக அவை மாறுகின்றன. பெருமை என்னை விட்டும் இறைவனுக்கு முன்பாகவே நான் பெருமை கொள்வது, என்னை விட்டும் நீங்கும் வரையில் நான் சம்பாதிக்க வேண்டிய ஒவ்வொன்றும் தீமைகளே. மன்னிப்பின் காரணமாக ஓரளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மன்னிப்பை உங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதற்கும் மேலாக இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் கிரகிக்கக்கூடிய அந்த பாதையில் நீங்கள் அமைந்துவிடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் சுகமாக வாழுங்கள். இன்னும் அமோகமாக வாழுங்கள். அந்த அமோகத்திற்கு உலகத்துடைய அந்த உல்லாசங்களையும் அந்த படுலாபங்களையும் அலங்காரங்களும் கொண்டு இது என்று எண்ணிட வேண்டாம். அப்பொழுதே அது நாசமாகிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே உங்களுடைய மனதின் ஆழத்தில் இருந்தாலும் ஆகின்றன. வாழ்க்கை இன்றைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்களுடைய மனதில் சங்கமிக்கின்றன. நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்பொழுது உங்களுடைய கவனம் மனதுக்கு அமைதி கொடுக்கின்றது. நீங்கள் கவனிக்கக்கூடிய முறை மனதுக்கு சுகத்தை கொடுக்கின்றது. யார் எதுவும் பேசலை. அந்த சுகம் ஒவ்வொரு விஷயமும் இங்கு சங்கமிக்கின்றது. யாராவது ஒருவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தால் அந்த கஷ்டமும் இங்கு பிரதிபலிக்கிறது. கண்கள் மூலமாக பார்க்கின்றன, ஆனால் அது அடைவது இங்குதான். நன்மையோ தீமையோ அவ்வளவும் உணர்வும் உள்ளமும் மனமும் சம்பந்தப்பட்டது. அந்த நன்மைகள் ஒவ்வொன்றுமே பொருள் அடிப்படையில் இல்லாத அழகான ஒரு சுகமான ஒரு உணர்வு. அந்த உணர்வை உணர்வாக மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். உணர்வு உணர்வாக இருக்கும் வரையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உணர்வை நான் பொருள் அடிப்படையில் மாற்றி பிறகு அதை நான் வாங்கி அதை நான் கைகளில் தொட்டு கண்களில் பார்த்து அனுபவிக்கும் பொழுது உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஆகின்றேன். தீங்கு தீமைகள் நான் கடந்து விட்டது, அது அழிந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கும்போதே அது அழிய ஆரம்பித்து விட்டது. அது அழிந்து கொண்டிருக்கூடிய ஒரு விஷயத்தான் நான் பார்க்கின்றேன். படைக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றுமே அழியும். நான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையை சம்பந்தமான ஒவ்வொரு தேவையும் அழிக்கப்பட்டுவிட்ட அழிந்துவிட்ட ஒரு வாழ்க்கை. கொரோனா அது அழியும், தீமையானது. அது கற்பனையோ உண்மையோ நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, கொரோனா என்பது ஏற்கனவே படைக்கப்பட்டுவிட்டது. படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அழியும். நன்மை தீமைகளுக்குள்ளேயே நன்மைகள் பெருகி வரும், தீமைகள் தானே அழியும், நன்மைகள் தானே பெருகும். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு கெட்ட சக்தியானது என்னுடைய கட்டளையையும் மீறி அழிந்து கொண்டிருக்கூடிய, ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கூடிய அந்த ஒன்று என்னை தாக்க முடியுமா? உணர்வு வேலை செய்ய வேண்டும். படைக்கப்பட்ட அவ்வளவும் அழியும் என்பது தெளிவான விஷயம். என்றென்றும் வாழும் என்று கூறக்கூடியவர்கள் யார்? ஒவ்வொரு படைப்பும் வானங்கள் முதலாக பூமி அறையிலும் அழியும். நட்சத்திரங்களிலும் கருப்பு வளையங்கள் இருக்கின்றன, அவையும் அழிகின்றன. உதிரக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த உதிரி பாகங்கள் வால் நட்சத்திரங்களாக விண்மீன்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றுமே அழியக்கூடியவையாக படைக்கப்பட்ட நாளிலிருந்து அமையும் என்ற உண்மை தெரிந்த பின்னரும் யாரோ ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அந்த வாழ்க்கை அந்த உருவம் பணம் செல்வாக்கு என்ற அந்த ஒன்று அவர்களை விட்டும் நீங்குகின்றது, அழியக்கூடியது கண் முன்பாக தெரிகின்றது. அதே மாதிரி நான் வாழ வேண்டும், நான் அழிய மாட்டேன், அதை வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்றமே அழிந்த பிறகு ஒரு வாழ்க்கையை அதில் நான் அமைக்கின்றேன் என்று. இதுதான் நான் பேயோடு வாழக்கூடிய வாழ்க்கை. ஒருவனுக்கு கண் முன்பாக அவனுடைய செல்வாக்கு அழிந்து முடிந்துவிட்டதை பார்க்கும் நிலையிலும் நான் அதனை விரும்புகின்றேன். உருவங்களின் அடிப்படையில் எந்த ஒன்றையும் பார்க்க வேண்டாம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பொன்னாலும் வெடியினாலும் ஆன பெரும் குவிர்களாக இருக்கட்டும், உயர்ரகமான மனிதனுடைய படைப்பு என்ற எந்த ஒன்றுமாக இருக்கட்டும், நிச்சயமாக எல்லாம் என் மனதுக்கு முன்னால் மண்ணாக போகக்கூடியவை, ஒரு தூசியாக மாறக்கூடியவை. லேசான வாழ்க்கை பொருளாக எதனையும் உங்களுடைய மனதிற்கு அது அழகாக இருக்கின்றது வேண்டும் என்று எண்ணிவிட வேண்டாம். அது மண்ணோடு மண்ணாக மாறக்கூடியவை. என் இறைவனே, நிரந்தரமான வாழ்க்கையை நீ எனக்கு அமைத்துக் கொடு என்று கேளுங்கள். நிரந்தரமான வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் பொழுது நன்மைகள் மட்டும்தான் நிரந்தரமானது, இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டப்பட்டு பெருகக்கூடியதாகும். தீமைகள் அறியக்கூடியது, ஒவ்வொரு நாளும் அதனுடைய கேடுகள் உங்களை பாதிக்கும். பணம் சம்பாதித்த நாளிலிருந்து எனக்கு கவலை, சம்பாதிக்க அதை செலவிக்க தோன்றாது, ஏனென்றால் அது முடிந்துவிட்டால் எனக்கு வேறு காசு கிடையாது. எங்கே முடிந்துவிடுமோ என்ற பயம் அதிகம் அதிகமாக சேர்த்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கே களவாடப்பட்டுடுமோ என்ற பயம், எப்பொழுது எனக்கு நோய்கள் வரும் அப்படியே டாக்டர்கள் வாடிக்கொண்டு போய்விடுவார்கள் என்ற பயம், எப்பொழுது சட்டங்கள் மாறும் அவ்வளவும் வரி விதிகளாக அள்ளப்பட்டுடுமோ என்று தெரியாது. பேங்க்கில் சேர்த்து வச்சுருக்கேன், என்னைக்கு பேங்க் திவாலாகும், என்னைக்கு எனக்கு ஒரு பைசா இல்லாமல் நடத்துகிறேன்னு தெரியாது. உங்களுடைய பொருளை கொண்டு ஏதேனும் ஒரு வித்தியாச காரணங்கள் பார்க்கணும். நான் அடிவதற்காக மட்டுமே இந்த பொருள் என்னை வாழ வைக்கும் என்பதற்கு நிச்சயமாக இதில் எந்த விதமான சாட்சியங்களும் கிடையாது, அதுக்கான சாட்சிகளும் கிடையாது. நானே ஒரு காலத்தில் இளமையாக இருந்தபோது இந்த நிலை அடைவன் என்று தெரியாது. என்னுடைய நிலைமை, என்னுடைய உடல் எவ்வளவு பாதுகாத்துக் கொண்ட போதிலும், எவ்வளவு ஜிம்முக்கு போனாலும் சரி, நான் என் உடலை கட்டுக்கப்பட்டிருந்தாலும் சரி, முதுமை வந்தடைந்து தீரும், மரணம் உங்களை தழுவியே தீரும், இது சந்தேகமும் இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய படைப்பு, படைப்புகளில் மிகப்பெரிய படைப்பு மனிதனிடம். அந்த மனிதனுக்கே இந்த கதை என்றால், மற்ற இழிவான உங்களுக்கு கீழான படைப்புகளை உங்களுக்கு மேலாக ஆக்கிக்கொண்டு அதுதான் என் வாழ்க்கையுடைய இலக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். காரணம், உணர்வுடையவர்களாக நாம் படைக்கப்படவில்லை, உணர்வுடையவர்களாக நாம் வாழ்விதமாக நாம் வளர்க்கப்படவும் இல்லை. இப்பொழுது நாம் மாறுகின்றோம். நாம் வளரக்கூடிய விதங்களில், நம்முடைய குழந்தைகள் வளரக்கூடிய விதங்களில் அவர்களுடைய மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வளருங்கள். பொருளின் அடிப்படையை காட்டி அவர்களை வீணாக்க வேண்டாம். எந்த போதிலும் குழந்தைகள் பொருள்களை விரும்பும் பொழுது, அந்த குழந்தைகளிடம் அந்த பொருள்களை வாங்கி கொடுக்கும் பொழுது, விளையாட்டுகளை வாங்கி கொடுக்கும் பொழுது, என் இறைவனை இந்த குழந்தையுடைய ஞானங்களுக்கு எந்த கேடும் வந்துவிட வேண்டாம், எங்களை மன்னிப்பாயாக, இப்போ கொடுங்க. ஒவ்வொரு முறையும் குழந்தைகள் விளையாடுறது பார்க்கும் பொழுது, இவர்கள் வீணாகி விட வேண்டாம் இறைவனே என்று அந்த ஞானம் இருக்கின்றது, ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான். எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனைகளும் முணக்கங்களும் கூப்பாடுகளும் கூச்சல்களும் அலைச்சல்களும் வேதனைகளும் கோபதாபங்களும் கலவரங்களும், எப்படி நீங்கள் சுகமாக வாழ முடியும் இந்த மனித கூட்டங்களோடு? இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு. அந்த எண்ணம் எப்பொழுது இருக்க வேண்டும், அவனை விட்டால் வேறு கதி இல்லை என்று கூறுவோம் சரணாகதி என்று. அதனை வெறும் வார்த்தையால் புரிகின்றிருக்கின்றோம். சரணாகதி என்பதற்கான அர்த்தம் அவ்வளவு பயம் ஒன்று கொண்டிருக்கின்றது வாழ வேண்டும் என்று. உன்னை விட்டால் கதி கிடையாது, அதோ கதிதான், அதோ பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையும், அதோ கதி, அதுதான் எனக்கும், உன்னை நான் இப்பொழுது கை தவறிவிட்டாள். உன்னை தவிர கதி இல்லை என்று இருக்கும் பொழுது அதோ கதியை நான் மனதில் வைக்க வேண்டும். என் வாழ்க்கை பாடாகிவிடக்கூடாது, கடும் துன்பத்திற்கும் வேதனைகளுக்கும் உண்டாகக்கூடாது, அந்த கதி எனக்கு வர வேண்டாம் இறைவனே, உன்னிடம் சந்தேகின்றேன், உன்னை விட்டால் கதி இல்லை, அது உண்மையான பயபக்தி. வெறுமனே சரணாகதி அடைகின்றேன், எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, சரணாகதி அடைகின்றேன், நிச்சயமாக அந்த பொருளை இறைவன் உங்களுக்காக அதனை அமைக்கவில்லை, ஒரு பார்வைக்காக அமைத்தது, அதை கொண்டு நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உள்ளத்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பொருளையும் அழியக்கூடிய பொருளிலிருந்து அழிவில்லாத ஒன்றை கேளுங்கள். நீங்களும் உங்களுடைய உடலால் வாழவில்லை, உங்களுடைய மனதால் வாழ்கின்றீர்கள். அந்த மனதிற்கு அடிவில்லாத வாழ்க்கை கேளுங்கள். உடலுக்கு அல்ல, உடல் அடியத்தான் செய்யும். உடல் அடியத்தான் செய்யும் என்று இருக்கும் பொழுது அந்த உடலை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று நாம் முயற்சிக்கின்றோமே, வழி தவறிவிட்டோம், வழி கெட்டும் விட்டோம். நாம் இறைவன் நம்மை மன்னித்து நமக்கு நேர்வழி காட்டவில்லை என்றால், உலகத்தோடு ஒட்டிய வாழ்க்கையை வாழ்ந்து மதிகெட்டு வாழ்க்கைக்கு வழிவில்லாதவர்களாக, வாழ்க்கையை தொலைத்தவர்களாக வாழக்கூடிய இன்று வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். வாழ்க்கையின் பல தருணங்களில் தன்புறமிருந்துள்ள அத்தாட்சியாக நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களையும் காண்பித்திருக்கின்றான். அந்த நேரங்களில் உங்களுடைய முயற்சிகள் பாழாகி போக, உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய உற்றார் உறவினர்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு உதவாமல் ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை. அந்த நிலையில் நீங்கள் இறைவனை அழைக்குமாறு பணிக்கப்பட்டீர்கள். அந்த நிலையில் இறைவன் உங்களுடைய கவனத்தை திருப்பினான் தான் பக்கம். அதில் நீங்கள் அழைத்தீர்கள் இறைவனை என்னை காப்பாற்று என்று, அவ்விதமாக அல்ல, இறைவனை காப்பாற்று என்று அழைக்க வேண்டாம், இறைவனை எனக்கு இதை கொடு என்று அழைக்க வேண்டாம். அவன்தான் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் இதுவரையில் நீங்கள் கவனம் திரும்பி உங்களுடைய பொழுதுபோக்குகளிலும் கேளிக்கைகளிலும் விளையாடி கொண்டிருந்தீர்களே, அதனை விட்டு உங்கள் பக்கம் இதை திருப்புகின்றான், தன் பக்கம் திருப்புகின்றான். நான் இவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், எப்பொழுதாவது கவனியங்கள் என்று திருப்பும் பொழுது நான் முதல் முறையாக கவனிக்கின்றேன். நிச்சயமாக எனக்கு ஒரு விடு உண்டு அவனிடம். என் இறைவனே எனக்கு என்னை காப்பாற்று என்று கூறுகின்றோம், தப்பு, அது பிரார்த்தனை இல்லை. அவன் தான் கூறுகின்றான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, நடுநிலைக்கும் மாற வேண்டும் என்று. நான் காப்பாற்றிவிடு என்று மட்டும் கூறுகின்றேன், பிறகு நான் என் வாழ்க்கையை பழைய மாதிரி பார்த்துக் கொள்கின்றேன், என்னை பழைய நிலைக்கு ஆக்கிவிடு என்று கேட்கின்றோம். இனி உங்களுக்கு அவன் சுகத்தை கொடுத்து என்ன பலன்? எதற்காக இந்த சோதனையை கொண்டு வந்தானோ அந்த சோதனையில் அவனை கேட்பதிலும் பிறகு தவறி போய்விட்டோம். இனி என்ன பாக்கியிருக்கிறது? எனவேதான் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கஷ்டங்களில் வாழ்நாள் முழுமைக்கும் அந்த கஷ்டங்களுடைய பழக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பழக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவருடைய பொறுமையை கொடுத்து இறைவன் தான். இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து வாருங்கள், இது உங்களை ஒரு கட்டுப்பாடாக வைத்திருக்கும், என்னுடைய நினைவில் உங்களை வைத்திருக்கும், என் நினைவற்றும் உங்களை அது விளக்கிவிடாது. ஆகவே பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் நீங்கள் உங்கள் கலங்களால் சம்பாதித்ததுதான். நான் உங்களுக்காக ஒரு நன்மையை கொடுக்க அதை கொண்டு உங்களுடைய கைகால்களை இயக்கும் பொழுது அதனை நீங்கள் இயக்குவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் சம்பாதிச்சாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதே கை தானே இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாச்சு. அப்போது ரெண்டு கை ரெண்டு விதமாக வேலை செய்யுது. ஒன்று என் கஷ்டத்தை சம்பாதிக்கிறது, இன்னொன்று என் கஷ்டத்தை நீக்குது. என் கைகளால் நான் கஷ்டத்தை சம்பாதிப்பேன், என் கைகளால் நான் எனக்கான கேள்விகளை சம்பாதிக்கின்றேன் என்பது எந்த அளவுக்கு உண்மை என்றால், எந்த அளவுக்கு இறைவன் தன் புறத்திலிருந்து ஒரு பாக்கியமாக உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்க அதை தான் செய்தேன் என்று இறைவனுக்கு தன்னை இணையாக்கிக் கொண்டார்கள். அவ்வாறு இணையாக்கும் பொழுது ஒரு பெருமிதமும் கண்டார்கள். நான் முயற்சி செஞ்சு இரவு பகலாக தூக்கமில்லாமல் உழைத்து நான் இந்த நன்மையை கிடைக்கப்பட்டேன், நான் சம்பாதித்தேன், இதையே மற்றவர்களுக்கும் உதாரணமாக்குகின்றேன், நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இரவு பகல் பாராமல் முயற்சி செய்யுங்கள், உடல் உழைப்பை கொண்டு முயற்சி செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கும் போதிக்கும் பொழுது நான் குற்றவாளியாக மாறுகின்றேன். எனக்கு நானே பெருமை கொள்ளும்போது நான் எனக்கு தவறித்துக் கொண்டேன், அவ்வளவுதான், என் பாவம் என்னோட போகும். ஆனால் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருந்து நீயும் இவ்விதமாகத்தான் வாழ வேண்டும் என்று தன்னை பெருமை கொண்டு முன்னிறுத்தும்போது சமுதாயத்தின் குற்றவாளியாக ஆகிறது. நிச்சயமாக இந்த உலகத்தில் வேதனை உண்டு, அதுவும் மற்றவர்களுக்கு அது புலப்படும். எப்படி வாழ்ந்தோம், எப்படி ஆயிட்டான் பார், எவ்வளோ சொன்னான் பாதம் கதியை பார், சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு நாம் வேதனையும் இன்னும் மற்றவர்கள் நம்மை இழிவுபடுத்தும் பொருட்டு பேசுவதையும் காது கேட்கும்படி அந்த இழிவான வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டாம். பெருமை கொள்வதன் காரணமாக பொருள்களை கொண்டு எந்த அளவுக்கு பெருமை கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த பொருள்கள் நம்மை விட்டும் வெகு சீக்கிரமாக நீங்கும், பெருமைக்கு பதிலாக இழிவும் சூழ்ந்து கொள்ளும். இப்படிப்பட்ட வேதனை இந்த உலக வாழ்க்கையில் நரக வேதனை. மனிதர்களை எழுத்தும் பார்க்க முடியாது, நேற்று இப்படி வாழ்ந்தவன் என்று இப்படி ஆகிவிட்டேன், முன்பாக வர முடியாது, எனக்கு மன அழுத்தமும் ஏற்பட்டுவிடும், சோர்வும் தட்டிவிடும், வாழ்க்கையும் வெறுத்துவிடும், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மரணம் சொல்லாமே என்று தோன்றும், மரணத்தை செல்வதற்கும் பயம் கோழை, முடியாது, வாழ்ந்தே ஆக வேண்டும். இதுவும் மற்றவர்களுக்கு உதாரணமாக பெருமை கொண்டு வாழ்ந்தவனுக்கு இழிவும் வேதனையும் கஷ்டங்களும் சோதனைகளும் இன்னும் இதே போன்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று கூறக்கூடிய அளவுக்கு மற்ற மனிதர்கள் உங்களை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே, அதற்காக வேண்டி நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எந்த தவறை கொண்டு மற்ற மனிதர்களை நீங்கள் உங்களை பார்த்து பெருமைப்பட முடிய வைத்தீர்களோ அந்த மக்கள் உங்களை இழிவாக்கும் பொழுது இது உங்களுடைய பாவத்திற்கான பரிகாரம். எனவே நீங்கள் மரணித்துவிடலாம் என்று எண்ணும் பொழுதும் மரணம் கிடையாது, இது ஒரு பரிகாரம், பொறுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் நான் கூறுகின்றேன், இனியும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றால் இனி என்றுமே முடிவில்லாத வாழ்க்கை கேளுங்கள். என்றுமே எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாத வாழ்க்கை வேண்டும் என்று கேளுங்கள். இப்பொழுது அமைதியடையுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பயபக்தியோடு வாழுங்கள். எவ்வளவு பயபக்தியோடும் பொறுமையோடும் அமைதியோடும் என்று நாம் எந்த நாளும் கைகொள்வோம் என்று அறிகின்றானோ அப்பொழுதே உங்களுக்கு புதிய வாழ்க்கை. நீண்ட நாளும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. பெரும் நஷ்டத்தில் நான் ஆகிவிட்ட பொழுது அடுத்த நிமிடத்திலிருந்து அடுத்த மூச்சம் தொடங்குகிறது புது வாழ்க்கை, மறுபிறவி. உங்களை மரணிக்கச் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த அட்டகாசங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களை விட்டு நீக்கி அந்த வாழ்க்கையை உங்களை மரணிக்கச் செய்து புதிய வாழ்க்கைக்காக, புதிய மனிதனாக, புதிய ஆற்றலோடு, பயபக்தியுடைய மனிதனாக, பணிவுடைய மனிதனாக உங்களை உருவாக்கும் விதமாக உங்களுக்கு இழிவை கொண்டு கற்பித்து பின்னர் உங்களுக்கு மீண்டும் ஒரு அழகான வாழ்க்கையை அமைப்பதற்காக வேண்டி நீங்கள் இறந்துவிடலாம் என்று எண்ணும் பொழுதும் மரணத்தை உங்களுக்காக கொடுக்கவில்லை. இவ்வளவு இழிவுபடுத்தவங்களை முடிச்சு கதையை முடிச்சுட்டலாமே முடிக்கல. காரணம், உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான வாழ்க்கை. எவ்வளவுதான் நாம் நமக்கு அநியாயம் செய்து கொண்ட போதிலும், உலகத்தினுடைய பார்வையில் எவ்வளவுதான் குற்றவாளி இருந்த போதிலும், உங்களுடைய வாழ்க்கையை நான் சீரமைத்து மாற்றி அமைப்பேன், உங்களை ஒரு அழகான உதாரணமாக கொண்டு வருவேன் என்பது இதே உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதை நீங்கள் விரும்புகின்றீர்கள். இனியது எனக்கு வாழ்க்கை வேண்டும், மனிதர்கள் முன்பாக நான் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று இதை விதித்திருக்க, மீண்டும் பெருமை கொண்டவனாக வாழ வேண்டும், யாராவது எனக்கு இழிவுபடுத்தினானோ அவனை மகிழ்ச்சி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இப்பவும் தவறான எண்ணம். அப்படி ஒன்று கொடுத்து நீங்கள் யாரெல்லாம் இழந்தார்களோ அவர்களுக்கு மிஞ்சி அவர்களுக்காக நீங்கள் அவர்களை எழுதி நகையும் பொழுதும், அவர்களை இழிவுபடுத்தியவர்களை நீங்கள் உங்களுடைய வழியின்படி அவர்களை இழிவாக்குவதும், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும், அவர்களை பதிகரிப்பதற்குமானால் இன்னும் அதைவிட மோசமான வாழ்க்கைக்காக நாம் தயாரிக் கொண்டிருக்கின்றோம். முதலின் பட்டை பேரடியை விட இன்னும் பெரிய அடிக்காக நாம் காத்திருக்கின்றோம் என்பதையும் நாம் இன்று கவனம் கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும். இறைவனுக்கு அடிபணிகின்றேன் என்று கூறும்பதெல்லாம் பயபக்தி வேண்டும். சரணாகதி என்று இருக்கும்பொழுது உன்னை விட்டால் கதி கிடையாது, எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வேண்டாம், அதோ கதி காலங்கள் வேண்டாம் என்ற அடிப்படையில் சரணாகதி அடைய வேண்டும். உன்னை தவிர கதி கிடையாது என்று இது இங்கு மட்டும்தான் நிகழ முடியும். உங்களுடைய ஆலயங்களில் வழிபடும் ஆலயங்களில் மனம் கிடையாது, உங்களுக்கு மனம் இருக்கின்றது. அங்கு உங்களுடைய இறைவன் உங்களை உற்று நோக்கியவனாக இருக்கிறான் யார் என்பதை நமக்கே மனிதர்களை பார்க்கும்பொழுது இவர் நல்லவரா தெரியாது, கெட்டவரா தெரியாது, இவரை பற்றி பல பேர் விசாரிப்பேன். காரணம், அந்த மனசில் எப்படி இருக்காங்கிறது எனக்கு முக்கியம் தெரியாது, உடம்பு எந்த அடகோ இருக்கிறது முக்கியம் கிடையாது. உண்மையாக இருப்பாங்களா இவங்க, அதுதான். அந்த உண்மைக்கு ஏது ஆலயம், உண்மைக்கு ஏது உடம்பு, உண்மைக்கு ஏது ஒரு வசீகரம், உண்மைக்கு அந்த மனநிலை, அழகான மனநிலை, மனதை பார்க்க முடியாது அப்படின்னு ஒருவனை தவிர. அப்படி என்றால் இறைவனை நான் நெருங்குவதற்குரிய ஒரே இடம் இந்த மனம் மட்டும்தான். இதனை தூய்மையாக்க நான் விரும்புகின்றேன். அந்த மனதில் தான் இறைவனுடைய வாக்குகள். நான் குற்றம் செய்யும் பொழுது குற்ற உணர்வு இங்குதான் தாக்குகின்றது. எந்த மூச்சிலும் நீங்கள் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இறைவனுடைய வாக்குகளோடு. இறைவனுடைய வாக்கு நிறுத்தப்பட்டுவிட்டால் அந்த கணம் என்னுடைய உயிர் பிரிகிறது. அவ்வாறெனில் என்னுடைய இறைவனுடைய உயிரோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே நான் மரணித்துவிட்டால் என்ன என்று கேட்கும் பொழுது அதைவிட தனக்குத்தானே சாபத்திற்குரிய ஒரு பேச்சை பேசக்கூடியவர் இருக்க முடியாது. அடுத்தவர்களுடைய சாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் வாழ்கின்றேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நாம் கேட்கும் பொழுது நமக்கு நாமே சாபமிட்டுக் கொள்கின்றோம். இதைவிட ஒரு துச்சகரமான வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையை வெறுத்துவிட வேண்டாம், வாழ்க்கையை விரக்திக்குள்ளாக்கிவிட வேண்டாம். இறைவன் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலேயே, உங்களை வாழவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே, இந்த நிலையிலிருந்து உயர்ந்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நான் தான் உங்களுக்காக ஆரம்பித்தேன். நான் கைப்பற்றும் வரையில் நீங்கள் மரணிக்க முடியாது. ஆகவே உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் உறுதிப்படுத்திக் கொண்டு வாருங்கள். அவன் சளைக்காதவன். எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, ஏன் வாழ வைக்கிறான்னு கேட்கக்கூடியவங்க இருக்காங்க. அழகான சுகமான செய்தியை கொடுத்து அதனை ஏற்கச் செய்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அறிஞ்சாலும் அறியாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு செய்து உங்களுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டிருக்க, என்னை ஏன் படைத்தான், அதனையும் இதை அவன் பொறுத்துக் கொள்கின்றான், மன்னிக்கின்றான். ஆனால் அதையே வைத்துக்கொண்டு இவர்கள் பட்டிமன்றமும் விவாதங்களும் இறைவன் ஏன் படைத்தான், ஏன் படைத்தான், ஏன் படைத்தான் என்று கேட்டுக்கொண்டிருக்கும்போது ஏன் படைத்தான்னு கேட்கும்போது செத்துப்போக வேண்டியது போயிட வேண்டியது. அவ்வளோ கஷ்டத்தில் உங்களை வாழ சொல்கிறதுக்கு உங்களுக்கு உண்மையை கொடுத்துருக்குது, உங்களுடைய இதிலே நீங்கள் மாய்த்துக்கொள்ளலாம் என்று. ஏன் இந்த வார்த்தையை கேட்கணும்? என்னை எதுக்காக படித்தான் கேட்கறதுக்கு? செத்து போக வேண்டியதாக தான், முடிஞ்சு போச்சு காலம், ஏன் செய்ய முடியல? அவ்வளவோ இறைவன் நம் மீது கருணையாளன். உங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிற ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் யார் என்பது தெரியும், ஏற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுமையாருங்க, கொஞ்சம் எதுக்காக பொறுமையாக சொன்னால் அப்போ தான் கவனிக்க முடியும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாக்கு என்ன என்பதை அப்பொழுது தான் கவனிக்க முடியும். அந்த கவனத்தில்தான் உங்களை இறைவன் எந்த அளவுக்கு பொறுமையோடும் நன்றியுணர்வோடும் உங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றான் என்பதையும் நீங்கள் கவனிக்க முடியும். உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் நன்றியுணர்வோடு வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து வாருங்கள். அந்த இறைவனை ஏற்றுக்கொள்வது என்பது இறைவனுடைய அந்த இறை செய்தியை ஏற்றுக்கொள்வது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை முறித்துவிட்டு உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே தொடர்பை அறுத்துவிட்டு வாழ வேண்டாம். நாம் இன்று அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் எனக்கே என் மீது கோபம் ஏற்படுகின்றது, பரவாயில்லை. ஆனால் இது இறைவன் மீது கோபம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அதிகமாகிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கருணைக்கு மேல் கருணை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது நானும் இறைவனுக்கு கொஞ்சம் கூட அடங்காமல் அவனை விரோதியாக எடுத்துக்கொண்டு அவனை இழிவுபடுத்திக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் என்னுடைய குற்றங்களுக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் என்னுடைய வருங்காலத்தினுடைய சந்தைகளுக்கும் நான் அடிவை தேடிக் கொண்டிருக்கின்றேன். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அழகான வாழ்க்கைக்கான ஆரம்பம். இன்று நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த விஷயம் தெரிந்ததன் காரணமாக, இதில் அதிர்ச்சியிருப்பதன் காரணமாக, அத்தியாயம் 39 வசனம் 51, அத்தியாயம் 39 வசனம் 51, அவர்கள் சம்பாதித்ததின் தீமைகளே அவர்களை வந்தடைந்தன. நான் சம்பாதித்தேன் என்ற எண்ணம் இருக்கும் வரையில் ஒவ்வொரு சுகமான விஷயமும் அவ்வளவு மோசமானதாக, இழிவை கொடுக்கக்கூடியதாக மாறும், மாறிக்கொண்டிருக்கின்றது, மாற்றிக்கொண்டு விட்டீர்கள். ஆனாலும் இறைவன் உங்கள் மீது பொறுமையாளன், பிழை கொடுப்பவன். அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் நீங்கள் திரும்பிக் கொண்டு வரும்பொழுது அது என்னுடைய முயற்சி என்று சொன்ன பிறகு இறைவன் கொடுத்தான். அவனையும் விட்டு சும்மா ஒரு பேச்சுக்காக பேசிக்கலாம். இது கடவுள் கொடுத்த வாக்கியம் என்று கூறுவது போய் அங்கு உங்களுடைய பெருமிதமும் பெருமையும் இருக்கும் காலங்கள்தான். நான் சம்பாதித்தது என்று சேர்த்து வைக்கும் பொழுதே நீங்கள் சம்பாதித்ததுதான் என்று கொடுக்கவில்லை. இறைவன் கொடுப்பதை நீங்கள் சேகரிப்பீர்கள், அவனும் சேகரிக்க மாட்டான், அவ்வளவும் கடவுளுக்குள் செல்லும். இறைவனுடைய காற்று உங்கள்கிட்ட விட்டால் சேர்த்து வச்சுட்டு கொடுக்க மாட்டீங்களா? வேலைக்கு வேலை பேச ஆரம்பிச்சுருவீங்க. அதனையும் அவன் தன் பற்றுப்பட்டு வைத்திருக்கின்றான். உணவும் அப்படித்தான். அபரிமிதமாக நீங்கள் கையில் அந்தது கொஞ்சம் தானியங்கள், மண்ணோடு மண்ணா மறைகிறது, அதுவும் அதிகம் அந்த முடியாமல். அந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டும். இந்த இருக்கக்கூடிய செல்வம் மற்றவர்களுக்கும் உரியது. எந்த அளவுக்கு நான் அதை உண்மையாக இருக்கேன்னு சொன்னால், எவ்வளோ வச்சுருக்கேன்னு நான் எண்ணி பார்க்க மாட்டேன், சேர்த்து வைக்கவும் மாட்டேன். ஆனால் அது நிரப்பமாக தான் இருக்கும்னு நம்புவேன். அவ்வளோதான், நிரப்பமாக இருக்கும். சேர்த்து வைத்து எண்ணிக்கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு நான் எப்படி வாழ முடியும் என்று இருக்கும்பொழுது நாளைய வாழ்க்கையும் உங்கள் கைகள் தான் இருக்கின்றது, இதனுடைய கைகள் இல்லை என்பது அர்த்தம். எவ்வளவு இறைவனுக்கு நாம் நன்றி கட்டி வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் மன்னிப்பவன், கருணை உள்ளவன். எந்த அளவுக்கு இறைவனை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளுக்கொள்ளக்கூடிய அந்த இறைவனை பற்றிய கோபத்தை வெளியில் காட்டுகின்றோம். அநியாயமாகவும் அட்டகாசமாகவும் இப்பொழுதும் இறைவன் மன்னிக்கின்றான். ஆக இறைவன் கூறுவது, ஒவ்வொருவரும் சம்பாதித்த தீமைகளே அவர்கள் வந்திருந்த, நான் எந்த தீமையும் செய்யல. இன்னும் இவர்களிடம் எவர் இறைவனை பழி சொல்கின்றார்களோ, இறைவனை கேவலப்படுத்துகின்றார்களோ, அதாவது தங்களுக்கு தானே அநியாயத்தை மேற்கொள்கின்றார்களோ, நீ பேசாத என்னை விட்டு எனக்கு தெரியுங்கிற அளவுக்கு இங்கு ஆகும் பொழுதுதான் நான் பெரும் வேதனைக்கும் இழிவுக்கும் உண்டாக்கப்படுகின்றேன். இறைவனை நம்பி பிரயோஜனமில்லை என்று யார் அழுத்துக் கொள்கின்றார்களோ அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நடிப்பொழுதிலிருந்து நீங்கள் உயர்ந்து வாருங்கள். அழகான் வாழ்க்கைக்கு வாருங்கள். கொஞ்சம் பொறுமை மேற்கொள்ளுங்கள். நான் சொல்வதை செய்வித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மன்னிக்கவும் முடியாது என்று அறிந்திருந்தார்கள். காரணம், இன்னும் நல்ல குணம் இருக்கின்றது, அதை விட்டுவிட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கின்றேன். அந்த நேரத்தில் நீங்கள் இன்பம் திரும்புவீர்கள். அங்கிருந்து அவங்களுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன். ஆகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி மரணம் அடைஞ்சிட முடியாது. ஏன் தெரியுமா? இறைவன் மன்னிப்பவனும் கருணையுள்ளவனும் அன்புமிக்கவனும். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அணுவளவு நன்மையையும் அவன் வீணாக்கிறதாவனும். பெருமளவு நன்மைகளில் எல்லாம் தீமையாகிவிட்டது, ஒரு அணுவளவு விட்டுக் கொண்டிருக்கிறது. அதனையும் நான் உங்களுக்கு நன்மையை கொண்டு சோதிக்கும் பொழுது யார் பொறுமையை மேற்கொள்கின்றீர்களோ அதிலிருந்து இவ்வளவு நன்மைகள் சாதிவிட்டீர்களே அதனை விடவும் அதிகமாக நான் சாதிக்கின்றேன். இறைவன் பாக்கியமிக்கவன். சுகம் கெட்டுவிட்டது, நீங்கள் அனுபவிக்க முடியாத எதிர்பார்க்காத சுகத்தை கொண்டு உங்களுக்கு காரணம் கொடுக்கின்றேன். இருக்கக்கூடிய சுகத்தில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் பொறுமையோடு. அதனையும் மட்டும் நீக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். அதை மிகைக்கக்கூடிய ஒரு சுகத்தை கொண்டு நான் வாழ வைப்பேன். அது என்றுமே அழியாதது. அந்த சுகம் எங்கிருந்து ஆரம்பமாகின்றது? பொருள்களை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய அளவுக்கு இங்கிருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நான் என்னுடைய நெஞ்சத்தோடு அதை கவனித்து அதை உண்மையாக்கி அதை உறுதியாக்கிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் இறைவன் என்னை படித்து தெரிகின்றான். அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அநியாயம் செய்யும் பொழுது இன்னும் விரைவாக வரும். நான் தான் சம்பாதிக்க வேண்டும், நான் தான் சம்பாதிக்க வேண்டும், நான் தான் சம்பாதித்தேன் என்றும் கூறும் பொழுதும் அவர்கள் தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இறைவனை வெறுக்கும் பொழுது அவருடைய அநியாயங்கள் எவற்றையெல்லாம் மன்னித்தானோ அவையும் சேர்ந்து வேகமாக இவர்கள் வந்தடையும். அப்படிப்பட்ட ஒரு துஷ்ட சகனத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. இன்று பெரும் துன்பங்களிலிருந்து நாம் இனியும் மோசமான நிலைக்கு ஆளாகாமல் நம்மை இறைவன் கதையேசிக் கொண்டிருக்கின்றான். இந்த நாள் அதற்குரிய நாள். நான் வாழ்ந்து கொண்டிருப்பதே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. இன்னமும் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றாய். இவ்வளவு அநியாயத்திற்கு பிறகும் என்னை இன்னும் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றாய். நான் செத்துப் போகின்றேன், சாகமிட மாட்டேன் என்கின்றாய். அவ்வளவு அன்புமிக்கவன். உங்களுடைய இறைவனை பற்றிய எண்ணம் இதுவரையில் நீங்கள் கொண்டிருந்தது தவறானது. என் இறைவனே உன்னிடம் சந்தேகின்றேன் என்று கூறும்பொழுது பயம் இருக்க வேண்டும். காரணம், நீயே கதி என்று கூறும்பொழுது அவ்வாறு என்றால் நான் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகுவேன். இழப்புக்கும் படிப்புக்கும் இழிவுக்கும் உள்ளாக்கப்படுவேன். என் இறைவனை என்னை மன்னித்து என்னை கதியற்றவனாக ஆக்கிவிடாதிருப்பார்களே. இதையெல்லாம் நான் கேட்கின்றேன். ஆனால் ஏற்கனவே எனக்கு மனதில் இருப்பது தான். அதனை உணர்ந்தால் போதும், வாயை தொன்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. இது இன்னும் உறுதியான பிரார்த்தனை. பிரார்த்தனை என்பது நான் வாயை தொன்று கேட்பது கிடையாது, என் மனதில் இருப்பதை உணர்வது. அதைத்தான் நான் வெளிப்படையான பேச்சாக ஆக்குகின்றேன். பேச்சு வேண்டாம் வேண்டாம், உணருங்கள். ஒவ்வொரு சுகமான செய்தியும் நான் கொடுத்ததை உணருங்கள். நான் உங்களுக்கு கருத்து கொள்வதை உணருங்கள். நீங்கள் இந்த கேட்காதீங்க. நீங்கள் கேட்கும்போதே உங்களுடைய பெருமையும் இருக்கும், கொஞ்சம் பலவீனமும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும், என்னை பற்றி கோபமும் இருக்கும். இவ்வளவு வச்சுட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு பணிவோடும் அன்போடும் உங்கள் மீது கருணையோடும் உங்களை மன்னித்தும் உண்மையை கொண்டு கூறிக்கொண்டிருக்கின்றேன். திருப்பி என்று கேட்க வேண்டாம். கொஞ்சம் கவனத்தோடு என்ன வேணுமோ, சுகமான நிலவரத்தோ அப்படியே மனதில் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்காக உருவாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்களுக்கு சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வருவதற்கான காரணம், அப்பொழுதும் நீங்கள் இறைவனை நம்பவில்லை, இறைவனை அறியவில்லை. இறைவன் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையை நீங்கள் வழிமடுகின்றீர்கள். பெரும் நஷ்டங்களை விளைவிக்கும் விதமாக சந்தேகத்துடனேயே, அதே நேரம் தன்னுடைய முயற்சியின் முழுமையாக நம்பிக்கை கொண்டு இறைவனை சந்தேகத்தோடு கேட்கின்றீர்கள். இந்த பிரார்த்தனை நிச்சயமாக இறைவனிடம் செல்லுபடி ஆகாது. இன்னும் இதனுடைய கோபத்தையும் வரவழைக்கும். எனினும் உங்கள் மீது இதன் கருணையாளன் இன்னும் உங்கள் கதையை முடிக்கவில்லை. இன்னும் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றான். இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையை இறைவன் எனக்கு இன்னமும் தக்க வைத்துக் கொண்டு இப்போதாவது நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்கிட்ட கேட்காதீங்க, எதையும் நான் சொல்லக்கூடியதை கேளுங்க. நீ வாய மூடு, நான் சொல்றது நீ கேளுங்க என்று வந்து பிரார்த்தனைகளாக உணர வேண்டாம். இறைவனுடைய கடுமையான எச்சரிக்கையும் கட்டளையும் பிரார்த்தனைகள் அவன் சொல்வதை கேட்க வேண்டும். நான் அவனிடம் கேட்பது பிரார்த்தனை அல்ல, மாறாக அது இன்னும் எனக்கு துன்பத்தை தரக்கூடியது. இதன் காரணமாகத்தான் பெரும்பாலான பிரார்த்தனைகள் நமக்கு அங்கீகாரமாகவில்லை, மாறாக கஷ்டங்கள் அதிகமாகின்றன. தெளிவான விஷயம், பயபக்தி இருக்க வேண்டும் இறைவனே நீயே கதி என்று கூறும் பொழுது. அந்த பயபக்தி இல்லாத வரையில் நாம் இறைவனிடமிருந்து எந்த விதமான பாக்கியத்தையோ அனுகிரகத்தையோ பெறப்போவோர் இல்லை. இறைவனிடம் கேட்கும் பொழுது அவன் அறிவித்ததை கேட்கின்றேன், என் இறைவனை உன்னையே நான் மேற்கொண்டேன், நான் எதனையும் கேட்கவில்லை, ஏற்றுக்கொண்டேன், உறுதிப்படுத்திக் கொடு, அமைதியை கொடு, பொறுமையை கொடு. ஒரு சுகமான செய்தியை கேட்பதற்கு முன்பாக அவன் அறிவித்தது தான் நான் கேட்க மாட்டேன், நான் பொருளாக கேட்பேன், அவன் அவளாக கொடுத்திருக்கின்றான், இது எனக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எனக்கு உபயோகமாகும். அப்படி இருக்கும்பொழுது மனம் அமைதி அடைகின்றது. நான் இன்றைக்கி ஒரு உணவு சாப்பிட்றேன், நேற்று அதே உணவு தான், இன்றைக்கு அதே உணவு தான் இல்லை, இது உயிரோட்டம் உள்ள உணவு. நேற்று சாப்பிட்டது கெட்ட உணவு, இன்றைக்கு சாப்பிட்றது அதே இட்லி தான், அதே சட்னி தான், ஆனால் உயிரோட்டம் உள்ளது. அழகான வாழ்க்கைக்காக மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், இறைவிடம் கேட்காதீர்கள், வாயை திறந்தாலே பாவம்தான், கெட்ட வார்த்தை தான், நான்கு கெட்ட வார்த்தை, அவநம்பிக்கையோடு சேர்ந்த வார்த்தை, இன்னும் இறைவன் கோபமும் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை. தயவு செய்து இறைவனிடம் முகம் நோக்குவதற்கோ அவனிடம் பேசுவதற்கோ தயங்குங்கள், பேச வேண்டாம். ஆனால் அவன் உங்களுடைய முகம் அலர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பணிவோடும் இறைவனுக்கு நன்றி உணர்வோடும் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு உறுதிப்படுத்தி கேளுங்கள், அவ்வளவுதான். இவற்றையெல்லாம் என் மனதில் இயற்கையாக சுகமான உணர்வாக அமைத்தாயோ உறுதிப்படுத்திக் கொள்ளு. ஒரு நாள் கூட ஒரு எண்ணம் கூட எனக்கு உலகத்தினுடைய பொருள்கள் மீது அந்த பொருளை வைத்துக்கொண்டு நான் சுகமாக வாழ்வேன் ஒரு காலம் கிடையாது, அவ்வளவும் அசுத்தமும் அசிங்கமும் நீங்கள் கண்டுபிடித்தது அவ்வளவுமே. இப்போ இதை வச்சுக்கிட்டு சத்தம் போட முடியுமே தீவிர, இந்த பேச்சை உணர்வாக்கி உங்களுடைய மனசில் கொண்டு போகிறதுக்கு அவசரம் தான். வெறும் இறைச்சலுக்கும் சத்தத்துக்கும் வேணால் இதுதான் பயப்படும், ஆனால் அங்கே கொண்டு போய் சேர்ப்பது இறைவன் தான். அது மூச்சோடு கலக்க வேண்டும், காதுகளில் தமாதங்களாக விடும் கொஞ்சம். ஆனால் நீங்கள் கிரகிப்பது இருக்கிறது அதே காற்று தான், சத்தங்களை கொண்டு வருகின்றது அதே காற்றை தான் நீங்கள் உணர்வாக சுவாசிக்கின்றீர்கள். அந்த உணர்வு உங்களுடைய இதை உங்களுடைய நற்செய்தி உங்களுடைய மனதிற்கு போகும். இதை நம்பிக்கை கொண்டு பெருமை கொண்டு விட்டால் நான் சொல்றது ஒன்று கூட அங்கே இறங்காது. இதை துச்சமாக மதித்து அசிங்கமாக மதித்து என் இறைவனை நீ அவர்களுக்கு உணர்வு சொல்லும்போது இது காற்றில் கிடக்குது, இங்கே வரக்கூடாது, இங்கே வராத எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்களுக்கும் இந்த காற்றில் பரவுது, அவங்களை சிந்திக்கும் பொழுது இந்த செய்திகள் இறங்கிவிடும். இன்றைக்கி ஒரு டிவியை டியூன் பண்ணால் எனக்கு லைட்டும் வருது, சவுண்டும் வருது, பிக்சரும் வருது இல்லையா, ஆஃப் பண்ணிட்டா இல்லை. அதனால் என்ன அர்த்தம், உலகம் போலாவும் பரவும் பொழுது இந்த ஒரு சுகமான இதனுடைய செய்தி இந்த நிமிடம் இந்த நொடி பொழுது உலகம் முழுவதும் பரவுகிறது, இதை வச்சுக்கிட்டு ஒரு 10 பேருக்கு பரப்புறது பேச்சு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் கிடையாது, 800 கோடி மக்களுக்கு இப்பொழுது பேசு, யார் திங்க் பண்ணுறீங்களோ டியூன் பண்ணுங்க. இதை பற்றி எண்ணக்கூடிய ஒவ்வொரு நேரமும் பொறுமையோடக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அவங்க டியூன் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஒரு டியூன் பண்ணுறோமோ சேனல் மாத்திரமோ அதே மாதிரி சரியான டியூனுக்கு வரும்பொழுது அவங்க இந்த ஒரு விளக்கத்தை கிரகிக்கிறாங்க, அமைதி அடைகிறாங்க. அதே மாதிரி தான் இதற்கு முன்னால் போன பல தீர்க்க தரிசிகள் அவர்கள் பேசின பேச்சுகள் எல்லாமே இங்கே இருக்கின்றன. சிந்திக்கும் பொழுது அதில் பல விஷயங்கள் வருகின்றன. நான் புதிதாக எதையும் சொல்லிவிடவில்லை, இன்னும் ஏகப்பட்ட மக்கள் இதை நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தீர்க்கதரிசிகள் இவற்றையெல்லாம் வழிமுடிந்தார்களோ இறைவனுக்கு பணிந்து அவை காத்து கலந்திருக்கின்றன. நான் டியூன் பண்ணும்பொழுது அந்த செய்திகள் தான் வருகின்றன. நபிமார்கள், தூதர்கள், தீர்க்கதரிசிகள் அவ்வளோ பேருடைய பேச்சும் இப்போ இருக்குதுங்க. அதோடு இதுவும் கலக்கின்றது. நல்ல பேச்சுக்கள் அழியாது, பெருகி கொண்டிருக்கும், கெட்ட பேச்சுக்கள் அழிந்துவிடும். ஆக இந்த மாதிரியான உலகத்துடைய பொருள்களின் மீது அதிகமாக நாட்டம் கொள்ள வேண்டாம், என் நன்மைகள் எல்லாம் அழிந்து போகும். இவற்றை உபயோகப்படுத்துங்கள், நன்மை இருந்து எதிர்பார்க்குங்கள், அங்கு உங்களுடைய பணிவு இருக்கும், பெருமை இருக்காது. நம்பிக்கை கொண்ட மக்கள் இன்று முதலாக இறைவனிடம் அவனிடமிருந்து பாக்கியங்களாக அவன் கூறுவதை கேளுங்கள். நீங்கள் அவனிடம் எதையும் கேட்க வேண்டாம், உங்களுடைய காலம் நல்ல காலமாக மாற என்று உங்களுக்கான முதல் அடி. இன்று நீங்கள் புதிதாக பிறந்திருக்கின்றீர்கள், அவ்வளவுதான்.